ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا ان الله مع الصابرين. அல்லாஹ் திருமறையில ஒலா தனாசவு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஃபதஃஷலு அப்படி நீங்கள் பிணங்கிக் கொண்டால் கோழையாக ஆகிவிடுவீர்கள், ஃபதஹப ரீஹுக்கும் உங்களது காற்று போய்விடும், அதாவது உங்களது வலிமை சக்தி போய்விடும், வஸ்பிரு பொறுமை காருங்கள், இன்னல்லாஹ மா சபிரீன் அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிணக்கம் என்பது பல வகையான இடையூறுகளை ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்வதன் மூலமாக மனித சக்தி என்பது பால்பட்டு போய்விடும், மனித உணர்வுகள் பலகீனமாகிவிடும், பொதுவாக முஸ்லிம்களுக்கு இருக்கிற அந்த வலிமை என்பது குன்றி போய்விடும். கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கொரு விட்டு கொடுக்குகிற மனப்பான்மை இருக்குகின்ற காலம் வரையிலும் வலிமை வாய்ந்த சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்தது. அந்த ஒற்றுமையும் அந்த இணக்கமும் போய்விட்ட பிறகு எவ்வளவு ஆற்றலும் வலிமையும் எவ்வளவு சக்தி இருந்த போதிலும் கூட அது என்ன செய்ய முடியவில்லை, அது பயன் தரவில்லை. அல்லாஹால இங்கே அதை முக்கியமாக சொல்லிக் காட்டுகிறார். முஸ்லிம்களது வலிமை இரண்டு விஷயங்களிலே இருக்கிறது. அந்த இரண்டும் வந்துவிட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய சக்தியாக இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள். அது ஒன்று இறையச்சம், மற்றொன்று ஒற்றுமை. அந்த இரண்டும் இல்லாத காரணத்தினால் எல்லா சமுதாயங்களை விட பலகீனமான சமுதாயமாக நமது சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே இருந்து சமூகம் வரையிலும் இருக்கிற பிரச்சனைகளிலே இணக்கம் என்பது இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய விருப்பங்களுக்கு மாறாக சில கருத்துக்கள் சொல்லப்படும், விருப்பங்களுக்கு மாறாக சில நடைமுறைகள் உண்டாகும். அந்த நேரங்களிலே அதை சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு நாம் அதை பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக திகழலாம். அல்லாஹு தஆலா அவனுக்கு மகிழ்ச்சியே எதில் இருக்கிறதுன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருப்பதில் தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவனை வணங்குகிற தொழுகையிலும் சரி, ஜுமா தொழுகையிலும், ஈது தொழுகையிலும், ஹஜ்ஜிலும் எல்லாத்தையுமே அல்ல ஒன்று சேர்த்து பார்க்கிறான். அதில் தான் அவன் சந்தோஷப்படுகிறான். குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து பேசாமல் கொள்ளாமல் பிரிந்திருப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒன்றாக இணைந்து செயல்படுவது அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளிலே அல்லாஹு தஆலா எல்லாருமே சேர்ந்து செய்கிற அந்த வழக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த சமூகம் இன்றைக்கு அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி பேர்கள் உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெறும் 1.5 கோடி பேர்களுக்கு பயப்பட வேண்டியது இருக்கிறது. யூதர்கள் உலகம் முழுவதிலும் 1.5 கோடி மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. நமது இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து அவர்களது காரியங்களை அன்றாடம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. இஸ்லாமிய நாடுகள் 60 இருக்கின்றன. ஐநா சபையில 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நமது இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்த உலகத்தினுடைய இயக்கமே இயங்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வளமும் முஸ்லிம்களிடத்தில் தான் இருக்கிறது. இவ்வளவும் இருந்தும் கூட இன்றைக்கு ஒரு பைத்துல் முகதேசை நம்முடைய கையகப்படுத்த முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட ஒரு சிறு கூட்டத்திடத்திலிருந்து நமக்கு சொந்தமான அந்த பள்ளியை மீட்ட முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் பிணக்கு. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்குகிற மனப்பான்மை இல்லை. அதன் காரணமாக முஸ்லிம்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அழித்துக் கொள்வதற்கு நாடுகள் போட்டு போட்டு ஆயுதங்களை விற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா ஒரு முஸ்லிம் நாடுக்கு விற்கிறது, ரஷ்யா ஒரு முஸ்லிம் நாடுக்கு விற்கிறது. முஸ்லிம்களாக அழிந்து அவர்களாக நாசப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தான் இன்றைக்கு நடைமுறையிலே பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் துருக்கியர்கள் ஆட்சி செய்தார்கள். துருக்கியர்கள் சொன்னான உலகம் முழுவதும் பயம். துருக்கியை அவர்கள் மையமாக வைத்துத்தான் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 600 வருடங்கள் ஆண்டார்கள். உலகம் இருக்க உஸ்மானிய பேரரசு என்று சொல்லப்படும் உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்குகளில் உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து அஞ்சினார்கள். அந்த நேரத்தில் துருக்கியர்கள் துருக்கியர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் பின்னாடி துலுக்கன் என்று வந்தது. அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருந்தது. அதன் காரணம் என்னவென்று சொன்னா அவ்விடத்திலிருந்து அந்த வலிமை, அந்த இணக்கம், அந்த பற்றுதல். ஏதாவது ஒரு நாட்டுக்கு துருக்கி கப்பல் போகிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற ஆலயங்களில் மணி அடிக்க கூடாது, அவர்களாக அதை நிறுத்திக் கொள்வார்கள். அதே போன்றுதான் துருக்கி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில வேறு நாட்டு கப்பல்கள் வருவதாக இருந்தால் அந்த நாட்டு கப்பலுடைய கொடியை, அந்த நாட்டினுடைய கொடியை அரை கம்பத்திலே பறக்க விட வேண்டும். அவ்வளவு மரியாதையும் கண்ணியமும் இருந்தது. இதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. யாரையும் முஸ்லிம்களை, முஸ்லிம்கள் மீது ஒரு அச்சமோ ஒரு பயமோ ஒரு கண்ணியமோ மரியாதை எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வலிமையாக இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகவும் கீழ் நிலையிலே போனதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பிணங்கிக் கொண்டால் உங்களது வலிமை போய்விடும். ரீஹி என்று சொல்கிறான், ரீஹி என்று சொன்னா உயிரை போன்றது. உயிரை, உயிர் உடலை விட்டு போய்விட்டால் எப்படி ஜடமாக ஆகிவிடுமோ அது மாதிரிதான் இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஜடங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களுடைய வலிமையும் முஸ்லிம்களுடைய அந்த சக்தியும் இந்த உலகம் கண்டுதான் இருக்கிறது. எனவேதான் இவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு தான் ஆபத்து என்று விளங்கிக் கொண்டுதான் முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பிரிவுகளை உண்டாக்குவதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளை அன்றாடம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு நாமெல்லாம் என்ன செய்கிறோம், இணங்கி போய் கொண்டிருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது மாதிரியான அந்த கருத்து வேறுபாடு அப்படிப்பட்ட நிலைகளால் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது சத்தியம், அதில் மாற்றமே கிடையாது, எந்த மாறுதலுக்கும் இடமில்லை. அந்த ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதால் வலிமை குன்றி போய்விடுவீர்கள், கோழையாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறார். இதைவிட வேற வார்த்தை என்ன வேண்டும்? உங்களுக்கு மத்தியில் பிணக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மேலே வந்து விட்டால் கோழையாகி போய்விடுவீர்கள். அந்த ஒரு நிலை இஸ்லாமியிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கைதியாக பிடிக்கப்பட்ட இஸ்லாத்தினுடைய விரோதி பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபியிலே கட்டப்பட்டிருக்கிறார். 3 நாட்கள் அவர்களை கட்டி வைத்தார்கள். அவர் கடுமையாக இஸ்லாத்திற்கு விரோதமானவர், முஸ்லிம்களை பார்க்கிற இடத்திலே பிடித்துக் கொண்டு வந்து கொல்லக்கூடியவர், ஒரு பகுதியினுடைய தலைவராக இருந்தார். திடீர்னு மாட்டிக்கிட்டார். மாட்டினவரை பள்ளிவாசலை கொண்டு கைதியாக கட்டிவிட்டார்கள். 3 நாட்கள் வரையிலும் அவர்களுடைய முஸ்லிமுடைய நடவடிக்கைகளை பள்ளிவாசலிருந்து பார்க்கிறார். அவர் பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் வருவதும் தொழுகையில் ஈடுபடுவதும் அங்கிருந்து ஒருவருக்கொருவர் அன்பாக பரிமாறிக்கொள்வதும் அங்கிருந்து அவர்கள் விடைபெறுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிக்கு உணவு கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னபோது வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமையிலான செய்யப்பட்ட ரொட்டி அவருக்கு கொடுத்துவிட்டு இவர்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார்கள். இதெல்லாம் பார்த்த அவர் முஸ்லிம்களை பற்றி விளங்கிக் கொண்டார். அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய ஊருக்கு சென்று அங்கு அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இஸ்லாத்தில் நுழைவதற்கு ஏற்பாடு செய்தார். பிற்காலத்தில் பெரும் சஹாபியானார். இது மாதிரியான நிலை அன்றைக்கு இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலும். ஆனால் இன்றைக்கு எந்த முஸ்லீமையும் பார்த்து முஸ்லிம்களுடைய சமூகத்தை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது நடக்கிறதா? முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை, முஸ்லிம்களுடைய இணக்கத்தை, முஸ்லிம்களுடைய அந்த குணங்களை பார்த்து யாராலும் முஸ்லீமாக முடியுமானா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பலகீனப்பட்டிருக்கிறோம் எல்லா வகையிலும். இரையச்சம் என்பதும் கிடையாது, இணக்கம் என்பதும் கிடையாது. இதன் காரணமாக நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை ஏளனமாக, கிண்டலாக, கேலியாக பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற போது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு யூதர் வந்தார். யூதர் வந்த உடனே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மீது ஒரு புகார் சொன்னார். அது வெற்று புகார் தான். ஆனா அந்த நேரத்தில் அவர் சொல்லுவதை கலீஃபா அவர்கள் கேட்க வேண்டும், அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரியே, அவர் யூதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மருமகர் அலி ரலான் அவர்கள், அறிவின் பட்டணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தலைவாசர் அலி என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யூதர் வந்து புகார் கொடுத்த உடனே அலி ரலான் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலான் அலியை பார்த்து சொன்னார்கள், அபுல் ஹசன் அவர்களே எழுந்து அங்கு நில்லுங்கள் என்று சொன்னார்கள். யூதருக்கு முன்னாலேயே அலி ரலான் முகம் கொஞ்சம் வாடி விட்டது. அதுக்கப்புறம் என்ன புகார் விசாரணை செய்தார்கள், அந்த விசாரணையில யூதர் சொல்வது பொய் என்று தெரிந்தது, அவர் இல்லாத சொல்றார் என்று தெரிந்தது. எனவே அவரை கண்டித்து அனுப்பிவிட்டார்கள். அருள்லா தன்னுடைய முகத்தை வாட்டத்தை பார்த்த உடனே உமர்லான் கேட்கிறார்கள், நான் அந்த யூதருக்கு சமமாக உங்களை எழுந்து நிக்க சொன்னதினால் உங்களது மனம் வருந்தி விட்டதோ என்று கேட்டார்கள். மனசுல வருத்தம் உண்டாயிடுச்சோ அப்படின்னு அருள்லா தன்னுக்கு பதில் சொன்னார்கள், அப்படி அல்ல, அதற்கு நான் வருந்தவில்லை. நீங்க வந்து அவர் வந்து என்னை பற்றி புகார் சொல்வதற்காக வந்தபோது என்னை அழியே எழுந்து நின்றுகள் என்று சொல்வதற்கு பதிலாக அபுல் ஹசனே என்று என்னுடைய சிறப்பு பெயரை சொல்லி அழைத்தீர்களே, அதற்காக நான் வருந்தினேன் என்று சொன்னார்கள். ஏன்னா ஒருத்தர் ஒரு புகார் சொல்லக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரியே, அவர் ஒருவர் மீது புகார் சொல்லுகிற போது அவருக்கு சமமாகத்தான் இவரை கருத வேண்டுமே தவிர, அதேவர் உயர்வான பெயரை சொல்லி என்னை நீங்கள் நிற்க சொன்னீர்களே அதற்காக வருந்தினேன் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ஒரு இணக்கம் என்று பாருங்கள். நம்மெல்லாம் அப்படி யாராவது இருந்தா என்ன செய்வோம், மௌத்தார வரைக்கும் பேச மாட்டோம். இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், யாராவது நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக ஏற்படுத்தினா கூட மரணிக்கிறாரி பேச மாட்டோம். இதுதான் நம்முடைய நிலை. ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய மனம் பக்குவப்பட்டிருந்தது, அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய ஜோதி அவருடைய உள்ளம் முழுவதும் வியாபித்திருந்தது, ஈமான் என்பதிலே முழுமை அடைந்திருந்தார்கள். அதன் காரணமாக இது மாதிரியான நடவடிக்கைகள் அவர்களை அவர்களிடத்திலே நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்கினார்கள், சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். ஒரு சஹாபி காலையிலிருந்து வெளியிலே போய் விட்டு இரவு நேரத்தில் தாமதமாக திரும்பினால் தன்னுடைய தோழரை அழைத்து கேட்பார், நான் இன்றைய முழுவதும் இல்லையே, உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி கழிந்தது என்று கேட்பார், எப்படி உங்களுக்கு இன்னைக்கு போச்சு என்று கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு பாசமும் பரிவும் அன்பும் இரக்கமும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் இருந்தது என்பதை வரலாறு சுட்டி காட்டுகிறது. அன்னைக்கெல்லாம் இந்த சமுதாயத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியில பக்கத்துல ஒரு முஸ்லிம் கூடியிருந்தாலும் கூட அவர் பேரு நமக்கு தெரியாது, அவர் எந்த ஊருக்காரன்னு தெரியாது. பல வருஷங்களா கூடியிருந்திருப்பாங்க ரெண்டு பேரும், ஆனா அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஒரு ஆளை வந்தானா அவங்க பார்த்து அவங்களை பத்தி விசாரிக்கிறது, அவங்க பேரு தெரியுது, அவங்களுடைய ஊர் என்னன்னு தெரியுது, அவங்க விவரங்களை குறிச்சு தெரிந்து வைக்க வேண்டியது கடமை, யாருக்குமே தெரியாது. ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தா இங்க யாருக்கும் சரி தெரியாது, இவர் இங்கிருந்து குடி வந்தாருங்க, இதை இந்த தெருவில் இருக்காராம் தெரியல. அதுதான் நம்முடைய நிலைமை. அதை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் நமக்கு இல்லை. இது மாதிரி நிலை நீடிக்குகின்ற வரையிலும் அல்லாஹ் சொல்வது போன்று கோழைத்தனமும் அதாவது வலிமை குன்றிய நிலையும் இந்த சமுதாயத்துக்கு உண்டாகும். இதுல இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இப்போ ஒரு பிரச்சனைய மத்திய அரசு தூக்கி போட்ட உடனே எல்லாரும் ஒன்னு சேரும், ஊருக்கும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ அந்த ஜமாத் இந்த ஜமாத் எல்லாம் இல்ல, எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க, ஒன்னு சேர்ந்து இப்ப எதிர்க்கிறார்கள். இந்த நேரத்தில் எப்படி நாம் மற்றதையெல்லாம் மறந்து விட்டோமோ அதுபோல எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். அப்படி வந்து விட்டது என்று சொன்னால் யாராவது கை வைக்க முடியுமா? இது மாதிரி நமக்கு மத்தியில் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மோடியை போன முட்டாள்கள் ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கணுமா? அவர்கள் வந்து அவ்வப்போது இப்படிப்பட்ட சில செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு மத்தியில் அடிப்படையில் அது வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு உறுதி உண்டாகும், எவ்வளவு ஒரு அச்சம் ஏற்படும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அஞ்சுகிற காலம் போய் அவன் துளுக்கன்னு வச்சானே அவனும் பிரியப்பட்டெல்லாம் வைக்கல. துருக்கியர்கள் அப்படின்னு வார்த்தைய துளுக்கன்னு ஏன் தெரியுமா வச்சான், அவளுக்கு கடுப்பு, முஸ்லிம்கள் மீது உள்ள பயம் அச்சம், அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் காட்டமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி வச்சது. அது மாதிரியான நிலையில் முஸ்லிம்கள் ஒரு காலம் அப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அது மாதிரியான ஒரு நேரம் இந்த சமூகத்திற்கு வர வேண்டும், இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட இணக்கத்தை நமது உள்ளங்களில் ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் ஒற்றுமையோடும் இணக்கத்தோடும் இணக்கின்றி வாழுகின்ற தௌஃபிக்கை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக.